வணக்கம், நான் ஜெனி. பிரிட்டிஷர்ஸுடைய அதிநவீன ஆயுதங்களுக்கு முன்னாடி தமிழர்களுடைய போர் ஆயுதங்களான வளரி, வேல்கம்பு, வீச்சர்வாளோட பிரிட்டிஷர்ஸை நேருக்கு நேராக போருக்கு அழைக்கிறதுக்கும் அவங்க கூட சண்டை போடுறதுக்கும் ஒரு தனி தைரியம் வேணும். அந்த மாதிரியான தைரியம் தமிழர்களான அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எங்கேயோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு முழு இந்தியாவும் பிரிட்டிஷர்ஸ்டேந்து சுதந்திரம் அடையணுன்றதையும், பிரிட்டிஷர்ஸை நம்ம இந்திய மண்ணிலேருந்து ஓட ஓட விரட்டி அடிக்கணுன்றதையும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு கண்டன அறிக்கை இந்தியாவில் வேற யாரும் வெளியிடவும் இல்லை, அதுக்கான துணிச்சலும் இல்லை. பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக முதல் கண்டன அறிக்கை வெளியிட்ட அந்த அண்ணன் தம்பிங்க தான் நம்மளுடைய மா வீரர், மா மன்னர் மருதுபாண்டி சகோதரர். யார் இந்த மருது பாண்டியர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற முழு வாழ்க்கை சரித்திரத்தை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். போலாம். ரைட். மாமன்னர் மருது பாண்டியர்கள் இன்னைக்கு இருக்கிற விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற முக்குளம் அப்படின்ற கிராமத்துல பிறந்தாங்க. இவங்களுடைய அப்பா முக்க பழனியப்பன் சேதுபதி நாட்டுடைய தளபதியா இருந்தாரு. இவங்களுடைய அம்மா ஆனந்தாயி. 1748 பெரிய மருது பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 1753 சின்ன மருது பிறக்கிறாரு. பெரிய மருது வெள்ளை நிறத்துல இருக்கிறதுனால அவருக்கு வெள்ளை மருதுன்ற இன்னொரு பேரும் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே துடுக்குத்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தாங்க. இவங்களோட சேட்டை தாங்க முடியாத இவங்களுடைய அம்மா இவங்களுடைய அப்பாவோட சேதுபதி நாட்டுக்கே இவங்களை சின்ன வயசுல அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படியான ஒரு சேட்டை தான் மருதுபாண்டி சகோதரர்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்சது. சேதுபதி நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மருதுபாண்டி சகோதரர்களோட சேட்டை தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. பொதுவாகவே சேதுபதியோடைய கோட்டையில ஒரு வழக்கத்தை ஃபாலோ பண்ணாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா கோட்டை கதவுகளை மூடி அதுக்கு அணைவா ஒரு 5-6 பேர் சேர்ந்து பீரங்கியை நகர்த்தி வைக்கிறது வழக்கம். அதாவது கதவுக்கு பக்கத்துல இந்த பீரங்கியை வச்சுட்டா யாரும் அவ்வளோ ஈஸியா கதவை திறக்க முடியாதுன்னு ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் மருதுபாண்டி சகோதரர்கள் ரெண்டு பேரும் மட்டுமே சேர்ந்து அந்த பீரங்கியை நகர்த்தி வச்சுட்டு கதவை திறந்து வச்சுட்டாங்க. கதவை திறந்திருந்ததை பார்த்த காவலர்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா கதவை திறந்திருக்கு அப்படின்னா யாரு உள்ள வந்திருக்கான்னு தெரியாது. வந்தவங்க திருடர்களா இருக்கலாம், ஒற்றர்களா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்த காவலர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு கோட்டை முழுக்க தேடிட்டாங்க, யாரும் உள்ள வரல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் இதே மாதிரி கோட்டை கதவுகள் நைட்டு திறந்தே இருந்துச்சு. 3வது நாள் காவலர்கள் மறைஞ்சிருந்து யார் இந்த மாதிரியான வேலை பண்றான்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்க. மருதுபாண்டி சகோதரர்கள் தான் இதை செஞ்சாங்கன்றத பார்த்த காவலர்கள் அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு மன்னர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இதை பார்த்த மன்னருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வயசுல இவ்வளோ தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்காங்கன்றத பார்த்து மருதுபாண்டி சகோதரர்கள் ரெண்டு பேருக்குமே சூரக்கோட்டையில போர் பயிற்சிக்கு ஏற்பாடு செஞ்சாரு சேதுபதி மன்னர். சேதுபதி நாடுன்றது ராமநாதபுர சமஸ்தானம், அதாவது கிங்டம் ஆஃப் ராம்நாடு. இந்த ராஜ்யத்தை மன்னர் செல்லமுத்து விஜய் ரகுநாத சேதுபதி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இவர் ராணி வேல் நாச்சியாருடைய அப்பா. ஒரு நாள் சிவகங்கை சீமையுடைய மன்னரும் தன்னுடைய மருமகனுமான ராஜா முத்துவடுகநாதரும் தன்னுடைய பொண்ணான ராணி வேல் நாச்சியாரும் அப்பாவான ரகுநாத சேதுபதியை பார்க்க சேதுபதி நாட்டுக்கு வராங்க. அப்போ அவங்களுடைய தளபதிக்கும் அமைச்சருக்கும் வயசாயிடுச்சுன்றதுனால யாராவது 2 யங்ஸ்டர்ஸ் நமக்கு கிடைச்சா அவங்கள ட்ரெயின் பண்ணி நிர்வாக பொறுப்புல அமர்த்தலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப இந்த 2 பசங்களையும் பாக்குறாங்க. இவங்க 2 பேரையுமே மன்னரான முத்துவடுகநாதருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சின்ன வயசுலயே துருத்துருன்னு இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தா இவங்கள நல்ல நிர்வாக பொறுப்புல அமர்த்தலாம் அப்படின்றதையும் எதிர்காலத்துல சிவகங்கை சீமையுடைய முக்கிய பொறுப்புகளை இவங்க பார்த்துக்குவாங்கன்னு அவர் நினைச்சாரு. அதனால மருது சகோதரர்கள் 2 பேரையுமே சிவகங்கை சீமைக்கு அவங்களோட அழைத்து செல்றாங்க. மன்னரான முத்துவடுகநாதரும் ராணி வேல் நாச்சியாரும் அவங்களுக்கு சிவகங்கையில போர் பயிற்சிகளும் நிர்வாக பயிற்சிகளும் கொடுக்கப்படுது. சின்ன வயசுலேருந்தே மருது பாண்டியர்கள் 2 பேருமே வீரம் மிக்கவர்களா இருந்தாங்க. ஒரு நாள் மன்னர் முத்துவடுகநாதர் காட்டுக்கு வேட்டைக்கு போறப்போ மருது பாண்டி சகோதரர்கள் 2 பேரையுமே அவர் கூட அழைச்சிட்டு போறாரு. அப்ப புலி ஒண்ணு மன்னரை தாக்க முற்படுது. இதை பார்த்த மருது பாண்டி சகோதரர்கள் 2 பேருமே புலியை அடிச்சு விரட்டிடுறாங்க. இத பார்த்த மன்னருக்கு மருது பாண்டி சகோதரர்களுடைய வீரம் ரொம்ப பிடிச்சு போய் பெரிய மருது அவர்களுக்கு சிறுவயல் அப்படின்ற ஊரை பரிசாவும், சின்ன மருது அவர்களுக்கு புளியடி தம்மம் அப்படின்ற ஊரை பரிசாவும் கொடுக்கிறாரு. இந்த 2 ஊர்களையுமே அவங்க ஜமீன்தாரர்களா இருந்து நிர்வகிக்கிறாங்க. சிவகங்கை சீமை அப்படின்றது ஒரு சின்ன ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை சுத்தி மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் முதலான சமஸ்தானங்கள் இருந்துச்சு. சிவகங்கைய மன்னர் முத்துவடுகநாதர் தன்னாட்சியோட ஆட்சி செஞ்சாரு. அந்த சமயம் தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகள் ஆர்காட் நவாப்க்கு கீழே இருந்துச்சு. எப்படியாவது ஆர்காட் நவாபும் பிரிட்டிஷர்ஸும் மன்னர் முத்துவடுகநாதரை ஒழிச்சு கட்டிட்டு சிவகங்கையை அவங்கள் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. சரி, ஆர்காட் நவாப்க்கு சிவகங்கையை அவங்கள் கீழே கொண்டு வந்தா அவருக்கு வரி கிடைக்கும். பிரிட்டிஷர்ஸ் ஏன் அவங்கள் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்? இதுக்கு முக்கிய காரணம், மன்னரான முத்துவடுகநாதர் டச்சுக்கு ஆதரவா சில பொருளாதார உதவிகளை செய்வாரு. டச்சுடைய பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்காகவும் அவங்களுடைய பொருளாதாரத்துக்காகவும் நிறைய சப்போர்ட் பண்ணாரு முத்துவடுகநாதர். இதை பார்த்த பிரிட்டிஷர்ஸ்க்கு எப்படியாவது முத்துவடுகநாதரை ஒழிச்சு கட்டிட்டா டச்சையும் இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்குக்கு வராங்க. இதுக்காக ஆர்காட் நவாப் மற்றும் புதுக்கோட்டை தொண்டைமானோட சேர்ந்து சிவகங்கை மேல எந்த முன்னறிவிப்புமே இல்லாம போர் தொடுக்கிறாங்க பிரிட்டிஷர்ஸ். 1772 இந்த போர் நடக்குது. இந்த போர்ல சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் ஒரு சைட், ராணி வேல் நாச்சியார் இன்னொரு பக்கம், மருது பாண்டியர்கள் இன்னொரு பக்கம், மூணு பேரும் சேர்ந்து திறம்பட போர் செஞ்சதுக்கு அப்புறமும் கூட ராஜா முத்துவடுகநாதரை நயவஞ்சகமா பிரிட்டிஷர்ஸ் கொன்னுடுறாங்க. பிரிட்டிஷர்ஸ் சிவகங்கையுடைய கோட்டையை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேமே ராணி வேல் நாச்சியார் மற்றும் மருது பாண்டி சகோதரர்கள் தப்பிச்சிடுறாங்க. 1772 அடுத்த 7 மறைவான வாழ்க்கையை வாழ்றாங்க. காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்த மருது பாண்டி சகோதரர்கள் காட்டிலேயே ஆயுதங்கள் தயாரிக்க ஆயுத பட்டறைகள் அமைக்கிறாங்க. மக்கள் தேர்ந்து சிறந்த போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு போர் பயிற்சியும் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷர்ஸ் அதிநவீன ஆயுதங்களை வச்சுதான் அவங்கள ஜெயிச்சாங்கன்றத நல்லா உணர்ந்த மருது பாண்டியர்கள் மன்னர் ஹைதர் அலி தேர்ந்து ராக்கெட்ஸை இயக்க கத்துக்கிறாங்க. உளவு படைகளை அமைச்சு பிரிட்டிஷர்ஸ் ஆர்காட் நவாப் மற்றும் தொண்டைமானுடைய இடங்கள்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சாதுரியமா செயல்படுறாங்க மருது பாண்டி சகோதரர்கள். ஒன்ஸ் சிவகங்கைய பிரிட்டிஷர்ஸ் கைப்பற்றினதுக்கு அப்புறம் சிவகங்கை மக்களை வறுமையில வாட விடுறாங்க. பொதுவா ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊருடைய இல்ல அந்த சீமையுடைய மன்னரோ இல்ல ராணியோ தான் அந்த ஊரை ஆளணும். ஒருவேளை அந்த சீமை பிரிட்டிஷர்ஸ் கைக்கோ இல்ல ஆர்காட் நவாபுடைய கைக்கோ போயிடுச்சு அப்படின்னா அவங்க அவங்களுக்கேத்த மாதிரி அந்த ஊர்ல இருந்து என்னெல்லாம் சுரண்ட முடியுமோ அதைத்தான் சுரண்டி எடுப்பாங்களோ தவிர மக்களுடைய தேவையை உணர்ந்து செயல்பட மாட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் வறுமையில வாடுறாங்க அப்படின்றத தெரிஞ்ச மருது பாண்டி சகோதரர்கள் எப்படியாவது சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு வெறி கொண்ட வேங்கையா உழைக்கிறாங்க. எப்படியாவது இழந்ததை மீட்டெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல ராணி வேல் நாச்சியாரும் மருது பாண்டி சகோதரர்களும் சிறந்த போர் பயிற்சிகளோட களமிறங்குறாங்க. பிரிட்டிஷர்ஸ் ஆர்காட் நவாப் மற்றும் புதுக்கோட்டை தொண்டைமானுக்கு எதிராக போர் தொடுக்கப்படுது. இந்த போர்ல ஹைதர் அலியோடைய படைகளும் ராணி வேல் நாச்சியாருக்கு உதவிக்கு வந்தாங்க. எப்படியாவது பிரிட்டிஷர்ஸையும் நவாபையும் தோக்கடிக்கணும்ன்றதுக்காக ராணி வேல் நாச்சியாரும் மருது பாண்டி சகோதரர்களும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஸ்ட்ராட்டஜி ஒன்று கையாளுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்து போர் செய்யறாங்க. அதன்படி ராணி வேல் நாச்சியார் மேலூர் அப்படின்ற இடத்தோட எல்லையிலையும், சிவகங்கையுடைய தளபதி பூவந்தி அப்படின்ற இடத்தோட எல்லையிலையும், மருது பாண்டி சகோதரர்கள் மணலூர் அப்படின்ற இடத்தோட எல்லையிலையும் இருந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா திறம்பட கையாளுறாங்க. இந்த போர்ல பிரிட்டிஷர்ஸ் ஆர்காட் நவாப் மற்றும் தொண்டைமானுடைய படை தோத்து பின்வாங்கி ஓடிச்சு. இந்த போர்ல ராணி வேல் நாச்சியார் மற்றும் மருது பாண்டி சகோதரர்கள் ஜெயிச்சதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வளரி. வளரி ஆதி தமிழர்களுடைய விசித்திர போர் ஆயுதம், தமிழர்களுடைய போர்க்கலை அறிவுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. வளரி மற்ற ஆயுதங்கள் மாதிரி கிடையாது. வளரிய சரியா எரிய தெரிஞ்சாதான் இதை போர்ல பிரயோகப்படுத்த முடியும். சரியான கோணத்துல இந்த வளரியை எரியிறப்போ மறுபடியும் எரிஞ்சவங்க கைக்கே திரும்பி வரக்கூடிய அதிசய ஆயுதம். தங்களை நோக்கி பறந்து வர வளரிகளை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடினாங்க பிரிட்டிஷர்ஸ். இந்த வளரி எங்கேருந்து வருது, இதை யார் எரியிறா அப்படின்றது எதையுமே பிரிட்டிஷர்ஸால போர் சமயத்துல கணிக்க முடியல. அப்பேற்பட்ட வளரிகளை எரியறதுல வல்லவர்களா இருந்தாங்க மருது பாண்டி சகோதரர்கள். பிரிட்டிஷர்ஸ் தமிழகத்தை தவிர வேற எங்கேயுமே இந்த வளரியை நாங்க பார்த்தது இல்லைன்றதையும் பிரிட்டிஷ் ஆபிசரான ஜேம்ஸ் வெல்ஸ் தன்னுடைய டைரியில எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வளரிய தனக்கு எரிய கத்து கொடுத்ததே சின்ன மருதுதான் அப்படின்றதையும் அவருடைய நோட்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏன்னா முதன் முதல்ல பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்கு வர்றப்போ அவங்க பிசினஸ் பண்ண போறோன்ற பேர்ல தான் உள்ள வந்தாங்க. ஆனா எப்போ நம்மளுடைய உள்நாட்டு மன்னர்களுடைய பகையை பயன்படுத்தி அவங்களுடைய காய நகர்த்தி அவங்களுடைய கொடிய நாட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் தெரிஞ்சது பிரிட்டிஷர்ஸுடைய உண்மையான சுயரூபம். பிரிட்டிஷர்ஸ்க்கும் மருதுபாண்டி சகோதரர்களுக்கும் சுமூகமான உறவு இருந்தப்ப அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருந்தாங்க. சின்ன மருது அவர்கள் ஜேம்ஸ் வெல்ஸ்க்கு வளரி எரிய கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய உறவு சுமூகமாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷர்ஸுடைய உண்மை முகம் வெளியே தெரிகிறப்போ அவங்களுடைய தாய் நாட்டை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கும் போனாங்க மருதுபாண்டி சகோதரர்கள். ராணி வேல்நாச்சியாருடைய ஆட்சியில் மறுபடியும் சிவகங்கை சீமை செழிப்பான இடமா மாறுது. மருதுபாண்டி சகோதரர்கள் இராணுவ தளபதிகளாக இராணுவத்தை பலப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்டேருந்து ராணி வேல்நாச்சியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தில் ரொம்ப வருஷமா சிவகங்கை சீமையுடைய வரியை அவங்க கட்டாமல் இருக்காங்கன்னும், இது கம்பெனி சட்டப்படி மகா குற்றம்னும், இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஒருவேளை நீங்கள் வரியை தொடர்ந்து கட்டாமலே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே போர் தொடுப்போன்னு மறுபடியும் பிரிட்டிஷர்ஸ் சேர்ந்து ஒரு மிரட்டல் அறிக்கை வருது. இதை பார்த்து பயப்படாத மருதுபாண்டி சகோதரர்கள் சிவகங்கை சீமையிலேருந்து ஒரு புடி மண்ணை கூட உங்களால் எடுக்க முடியாதுன்னு வந்த தூதுவன்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. இது பிரிட்டிஷர்ஸ் காதுக்கு எட்டவே எப்படியாவது மருதுபாண்டி சகோதரர்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க பிரிட்டிஷர்ஸ். சிவகங்கை சீமையை திறம்பட ஆட்சி செய்கிற ராணி வேலுநாச்சியார் அவங்களுக்கு வயசாகிற சமயத்தில் மருதுபாண்டியர்கள்ட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. 1796 ராணி வேல்நாச்சியாருடைய இறப்புக்கு அப்புறம் மருதுபாண்டியர்கள் சிவகங்கை சீமையுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறாங்க. பெரிய மருது அவர்கள் சிவகங்கையுடைய மன்னராகவும் சின்ன மருது அவர்கள் இராணுவ தளபதியாகவும் பொறுப்பேற்றுக்கிட்டு திறம்பட சிவகங்கை சீமையை ஆட்சி செய்கிறாங்க. மாமன்னர் மருதுபாண்டி சகோதரர்கள் அவங்களுடைய ஆட்சியில் மத ஒற்றுமைக்கு பெயர் பெற்றவங்களாக இருந்தாங்க. நிறைய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கோயில் கட்ட இடம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கோயில்களையே அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜாதி மத பேதம் பார்க்காம எல்லாருக்குமே சரிசமமாக நிறையாவே செஞ்சாங்க மருதுபாண்டி சகோதரர்கள். அதுலேயும் தான தர்மத்துக்கு இவங்களுக்கு கணக்கே கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லலாம். ஒரு நாள் மருதுபாண்டியர் அவருடைய ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ அவருக்கு ரொம்ப பசிக்குது, இருட்டிடுது. குதிரையில் போயிட்டு இருந்த சமயம் கிராமத்தில் ஒரு வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாரு. ஒரு பாட்டியம்மா வந்து அந்த கதவை திறக்கிறாங்க. அப்போது மருதுபாண்டியர் தனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாரு. உடனே பாட்டி அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பழைய சோறை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அவரும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே திண்ணையிலே நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாரு. அந்த பாட்டியும் சரின்னு சொல்லிடுறாங்க. படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அவருடைய குதிரையில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஓலைச்சுவடியை அந்த பாட்டியோட கையில் கொடுக்குறாரு. அந்த பாட்டிக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் மருதுபாண்டியர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஓலைச்சுவடியில் அந்த பாட்டிக்கு ஒரு ஊரையே தானமாக கொடுத்துருந்தாரு. பழைய சோறுக்காக ஒரு ஊரையே தானமாக கொடுப்பாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த பாட்டி செஞ்சது காலத்தினால் செய்த உதவி. அதோட மதிப்பை உணர்ந்ததுனால தான் மருதுபாண்டியர் ஒரு ஊரையே அந்த பாட்டிக்கு தானமாக எழுதி வச்சிருப்பாரு. இது வெறும் ஒரு நிகழ்வு தான். ஆனால் இந்த மாதிரி பல பேருக்கு பல தானங்களை கணக்கே இல்லாமல் மருதுபாண்டியர்கள் செஞ்சுருக்காங்க. மாமன்னர் மருதுபாண்டியர்கள் சிவகங்கையுடைய ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததுக்கப்புறமும் கூட பிரிட்டிஷர்ஸ் தொடர்ந்து அவங்கள வரி கட்ட சொல்லி நிர்பந்திப்பாங்க. இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஏன் நம்ம மன்னர்கள் பிரிட்டிஷர்ஸ்க்கு வரி கட்டணும்? இதுக்கு காரணம் ஆற்காடு நவாப். ஏன்னா நவாப் பிரிட்டிஷர்ஸ்டேந்து நிறைய பணத்தை கடன் வாங்கி வச்சிருப்பாரு. இந்த கடனையும் அடைக்க முடியாது, அதுக்கான வட்டியும் எகிரிட்டே போகும். இதை பார்த்த பிரிட்டிஷர்ஸ் ஆற்காடு நவாப் கிட்டேந்து வரி வசூலிக்கிற உரிமையை வாங்கிடுவார். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ராணி வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை மீட்டு ராணியை அமர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஆற்காடு நவாப்க்கு கீழேயும் இல்லை, பிரிட்டிஷர்ஸ் கீழேயும் இல்லை. அவங்க யாருக்கும் வரி கட்டணுன்ற அவசியமும் இல்லை. அதே நிலை தான் மருதுபாண்டியர்களுடைய ஆட்சியிலையும் தொடர்ந்துச்சு. அவங்க யாருக்கும் வரி கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் யாரெல்லாம் அவங்களுக்கு வரி கட்டலையோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டே வருவாங்க. ஹைதர் அலி, திப்பு சுல்தான், வீரபாண்டிய கட்டபொம்மன்னு பிரிட்டிஷர்ஸை எதிர்க்கிற எல்லாரும் இறந்துக்கிட்டே வர்றதை பார்த்த மாவீரர் மருதுபாண்டி சகோதரர்கள் பிரிட்டிஷர்ஸோட இந்த நயவஞ்சகத்தனத்தை பார்த்து கொதிச்சு போவாங்க. எப்படியாவது பிரிட்டிஷர்ஸை நம்ம மண்ணிலேருந்து விரட்டி அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்தியாலேயே முதன் முதல்ல ஒரு கண்டன தீர்மானத்தை பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக வெளியிடுவாங்க. அதுதான் ஜம்புத்தீவு பிரகடனம். ஏன்னா அப்போ இந்தியா ஜம்புத்தீவுன்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்தியாவுடைய தென்கோடியில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு முழு இந்தியாவையும் பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக விடுதலை அடைய வைக்கணும் அப்படின்ற எண்ணமும் துணிச்சலும் மருதுபாண்டியர்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு கண்டன அறிக்கை பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக முதன் முதல்ல வெளியிடுறதும் மருதுபாண்டியர்கள் தான். வேற யாருக்குமே இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக கண்டன அறிக்கை வெளியிடுறதுக்கு தைரியமோ துணிச்சலோ இல்லை. 1801 மருதுபாண்டியர்களால் வெளியிடப்பட்ட இந்த கண்டன அறிக்கை தான் ஜம்புத்தீவு பிரகடனம். திருச்சியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக உருவாக்குறாங்க மருதுபாண்டியர்கள். திருச்சியில இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில்ல இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை உரத்த குரல்ல வாசிக்கிறாங்க மருது பாண்டியர்கள். அதுல நீங்க யாரு எந்த குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷர்ஸ நம்ம நாட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு கண்டன தீர்மானம் வெளியிடுறாங்க. பிரிட்டிஷர்ஸுடைய அராஜகமும் அட்டூழியமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை கொன்னு அவருடைய தம்பி ஊமைத்துறையையும் தேடி அலைஞ்சாங்க. அந்த சமயம் ஊமைத்துறை மருது சகோதரர்கள்ட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சார். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷர்ஸ் எப்படியாவது ஊமைத்துறையை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மருது சகோதரர்கள்ட்டையே போய் ஊமைத்துறையை ஒப்படைக்கணும்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. அதுக்கு மருது சகோதரர்கள் முடியாதுன்னு சொல்லவே அவங்க மேல போர் தொடுத்தாங்க பிரிட்டிஷர்ஸ். 1801 நடந்த இந்த போர் ஒரு மாசத்துக்கும் மேல நீடிச்சது. என்னதான் மருது பாண்டியர்கள் திறம்பட போர் செஞ்சாலும் அவங்க படையில இருந்த நிறைய பேரு பிரிட்டிஷர்ஸ் கொடுக்கற காசுக்கு ஆசைப்பட்டு அவங்களுடைய படைக்கு போனாங்க. இது மருது பாண்டியர்களுடைய படைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. கடைசியா காளையார் கோவில்ல வச்சிருந்த ஆயுதங்களையும் பிரிட்டிஷர்ஸ் கைப்பற்றினதுனால வேற வழி இல்லாம மருது பாண்டியர்கள் தப்பிக்க நேர்ந்தது. ஒன்ஸ் பிரிட்டிஷர்ஸ் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேமே சுரங்கப்பாதை வழியா காட்டுக்குள்ள போயிட்டாங்க மருது பாண்டியர்கள். போரின் முடிவுல சின்ன மருது பலமா காயப்பட்டிருந்தாரு. அவருடைய தொடைப்பகுதியில ஆறாத காயமும் ஒரு காலும் ஒடிஞ்சிருந்தது பதிவாயிருக்கு. மருது பாண்டியர்களை போர்ல தோக்கடிச்சதுக்கு அப்புறமும் கூட பிரிட்டிஷர்ஸ் அவங்கள விடல. எப்படியாவது அவங்கள ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சாங்க. அதுக்காக அவங்கள தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். கிட்டத்தட்ட 150 நாள் தொடர்ந்து தேடினதுக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ்க்கு மருது பாண்டியர்களை நல்லா தெரிஞ்ச காசுக்கு ஆசைப்படுற ஒரு ஆள் மருது பாண்டியர்களை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொன்ன யோசனை தான் பிரிட்டிஷர்ஸ்க்கு மருது பாண்டியர்களை அவங்க முன்னாடி வந்து சரணடைய வச்சுது. அந்த யோசனை வேற ஒன்றும் இல்லை. மருது பாண்டியர்கள் காளையார் கோவில் மேல உயிரே வச்சிருக்காங்க. அவங்க பார்த்து பார்த்து கட்டின அந்த காளையார் கோவிலை இடிக்கிறோம்னு நீங்க ஒரே ஒரு அறிவிப்பு பண்ணா போதும், மருது பாண்டியர்களே நேரடியா வந்து உங்க முன்னாடி சரணடைஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க பிரிட்டிஷர்ஸ். இந்த அறிவிப்பை கேட்டதும் மருது பாண்டியர்களால தாங்கிக்கவே முடியல. எப்படியாவது பிரிட்டிஷர்ஸ் முன்னாடி போய் சரணடைஞ்சிடணும், காளையார் கோவிலை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது மேலதான் அவங்க உயிரையே வச்சிருந்தாங்க. சரியா 24 October 1801 சிவகங்கை திருப்பத்தூர் மையப்பகுதியில தூக்கு கயிறின் முன்னாடி நிறுத்தப்படுறாங்க மருது பாண்டி சகோதரர்கள். அவங்க கூட சேர்ந்து மருது பாண்டி வழி வந்த கிட்டத்தட்ட 500 அதிகமான ஆண்களையும் சேர்த்து கொள்ள பிரிட்டிஷர்ஸ் திட்டமிட்டிருந்தாங்க. அப்போ தூக்கிலேற்றப்படுறதுக்கு முன்னாடி மருது பாண்டியர்களோட கடைசி ஆசையை பிரிட்டிஷர்ஸ் கேட்கிறாங்க. அந்த கணத்துல கூட மருது பாண்டியர்கள் அவங்களுக்காக எதுவும் கேட்கல, அவங்க கூட நின்றுட்டு இருந்தவங்களுக்காக தான் பரிந்து பேசுறாங்க. 5 வயசுக்குட்பட்ட ஆண் குழந்தை, 5 வயசுலேருந்து 12 வயசுக்குட்பட்ட நிறைய குழந்தைங்க அவங்களோட நிறுத்தப்பட்டிருந்தாங்க கொல்லப்படுறதுக்காக. இந்த குழந்தைங்களா அவங்களுக்கு எதிர ஆயுதம் ஏந்தினாங்க. இவங்களுக்கு ஆயுதத்தை தூக்க கூட சத்து கிடையாது. ஏன் இவங்களையும் சேர்த்து கொள்றீங்க? நாங்க தானே உங்க கூட சண்டை போட்டோம், எங்க உயிரை எடுத்துக்கோங்க, அவங்கள விட்டுருங்கன்னு கடைசி நொடி வரைக்கும் அவங்களுக்காக பரிந்து பேசுறாங்க. ரெண்டாவது ஆசை, மருது பாண்டியர்கள் அவங்க வாய்மொழியாவும் எழுத்து மூலமாகவும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தான தர்மம் மானியம் எல்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே அவங்கவுங்களுக்கே போய் சேரணும் அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ்ட கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படி அந்த பழைய சோர் கொடுத்த பாட்டிக்கு ஒரு ஊரையே தானம் எழுதி வச்சாரோ அந்த மாதிரி எண்ணற்றவங்களுக்கு கணக்கே இல்லாம மருது பாண்டியர்கள் ரெண்டு பேரும் நிறைய செஞ்சிருக்காங்க. அந்த மானியம் எல்லாம் உரியவங்கள்ட்ட போகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கடைசி ஆசையா இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நொடியில கூட தான தர்மத்தை பத்தி பிரிட்டிஷர்ஸ்ட கோரிக்கை வச்சது மருது பாண்டியர்களுடைய வீரத்தையும் கொடைத்தன்மையும் காட்டுச்சு. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறேன்னு பிரிட்டிஷ் கர்னல் அக்னியும் ஒத்துக்கிட்டாரு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கு, அதுதான் காளையார் கோவில். காளையார் கோவில் மேல மருது பாண்டியர்கள் உயிரையே வச்சிருந்தாங்க. அதனால தானோ என்னவோ காளையார் கோவிலை இடிக்கிறோன்னு சொன்னோன்ன மருது பாண்டியர்கள் அவங்க உயிரையே கொடுக்க முன் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பல தடவை ஆற்காடு நவாப் போர் தொடுத்தப்பெல்லாம் காளையார் கோவில் பல தடவை ஆற்காடு நவாபால சேதப்படுத்தப்பட்டுச்சு. அப்பெல்லாம் மருது பாண்டியர்கள் தான் அதை புனரமைச்சாங்க. அது மட்டும் இல்லை, காளையார் கோவில் கோபுரத்தை கட்டினதும் அவங்க தான். காளையார் கோவிலில் இருக்கிற அந்த பெரிய கோபுரத்துலேருந்து பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் தெரிகிற அளவுக்கு அவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருந்தாங்க மருது பாண்டியர்கள். கடைசியாக மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. அவங்க தூக்கிலிட்டு இறந்ததுக்கு அப்புறமும் கூட பிரிட்டிஷர்ஸ்க்கு அவங்களுடைய உடல் பக்கத்துல போக பயமா இருந்துச்சு. ஏன்னா மருது பாண்டியர்களுடைய வீரம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய உடல் பக்கத்தில் பிரிட்டிஷர்ஸ் நெருங்க விடலை. அவங்களோட சேர்ந்து மருது பாண்டியர்கள் வம்சாவளி வந்த கிட்டத்தட்ட 500 அதிகமான ஆண் வாரிசுகளையும் ஆண்களையும் பிரிட்டிஷர்ஸ் அந்த நிமிடமே கொன்று தள்ளுனாங்க. ஒரு வம்சத்தையே பிரிட்டிஷர்ஸ் அழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை இந்தியாவில் வேற எங்கேயுமே நடக்கலை. இது வரலாறுடைய கருப்பு பக்கம். இதில் இன்னும் ஒரு கொடூரமான விஷயம் என்னென்னா, பெரிய மருதோட 2 பசங்களையும் பிரிட்டிஷர்ஸ் அந்த சமயமே கொன்னுட்டாங்க. சின்ன மருதோடைய பையனான துரைசாமிக்கு வெறும் 15 தான் அப்படின்றதுனால அவரை பிரிட்டிஷர்ஸால் கொல்ல முடியல. அதுக்கு பதிலாக அவரை நாடு கடத்தினாங்க. துரைசாமி அவர்களோட சேர்ந்து மருது பாண்டியர் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே 72 பேரையும் பிரிட்டிஷர்ஸ் மலேசியாவில் இருக்கிற பெனாங் தீவுக்கு நாடு கடத்தினாங்க. மரணத்தை விட கொடூரமான ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்றத பிரிட்டிஷர்ஸ் இவங்களுக்கு காட்டினாங்க. பெனாங்க்கு போறப்பயே பாதி பேர் நோய் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெனாங்க்கு போனதுக்கப்புறம் காட்டுக்குள்ள இருந்த சிறைச்சாலையில் கடும் கொசு தொல்லை, எரிமலை சீற்றம் மற்றும் அங்கே இருக்கிற வெயில் மழை மாதிரியான இயற்கை சீற்றங்களில் பாதிப்படைஞ்சு எல்லாருக்குமே மரணம் ஒவ்வொரு கொடூரமான வலியையும் வேதனையும் தந்துச்சு. மருது பாண்டியர்கள் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்த கிட்டத்தட்ட 50,000 பக்கோடாஸ் மதிப்புள்ள நகைகளை பிரிட்டிஷர்ஸ் கொள்ளையடிச்சாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து அழகு பார்த்த மருது பாண்டியர்களுடைய குடும்பத்தை வறுமையில் வாட விட்டு நிர்மூலமாக்குனாங்க. அதோட நிறுத்தலை, மருது பாண்டியர்களுடைய போர் ஆயுதமான வளரியையும் தடை செஞ்சாங்க. எந்த வளரியை பார்த்து பிரிட்டிஷர்ஸ் ஓடினாங்களோ, எந்த வளரியை வச்சு மருது பாண்டியர்கள் பிரிட்டிஷர்ஸை துரத்தி அடித்தாங்களோ அதே வளரியை மருது பாண்டியர்கள் கொல்லப்பட்டதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் தடை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 15,000 வளரிகள் பிரிட்டிஷர்ஸால் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. மருது பாண்டியர்களோடு சேர்ந்து வளரிக்கலையும் மறைஞ்சு போச்சு. மாமன்னர் மாவீரர் மருது பாண்டியர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக காட்டின அஞ்சாமை இந்திய விடுதலை போராட்டத்தில் பல பேருடைய மனசில் விடுதலை தீய பத்தி எரிய செஞ்சுது. இது போன்ற பல வீடியோஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.